سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد سرو புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், கடமைகளை நிறைவேற்றாதவர்களும் முஸ்லீம்களா என்ற தலைப்பில் சில விடயங்களை இன்றைய ஜும்மாவிலே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு இலக்கும் இலட்சியமும் இல்லாமல் எம்மை படைக்கவில்லை. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுது, மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததெல்லாம் என்னை வணங்கி வழிபடுவதற்கே தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட மிக பிரதானமான நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டிய இபாதத் செய்வதற்கு, அதிலும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன், நான் இஸ்லாத்தில் இருக்கின்றேன், நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொன்னால், அவன் இஸ்லாத்தில் இருப்பதற்கான அடையாளங்களை தன்னிடத்தில் காண்பிக்க வேண்டியிருக்கின்றது. இஸ்லாத்திலே இருக்கிறேன் என்றால் அந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கின்றான். வெளிப்படையான சில அடையாளங்கள், தாடியை முழுமையாக வளர்த்தல், மீசியை கத்தரித்தல், பழுத்த முடிகளுக்கு சாயம் தீட்டுதல், கருப்பு தவிர்ந்த சாயம் தீட்டுதல், ஆடைகளை கரண்டைக்கு மேல் உடுத்தல், அதே போன்று ஹராமிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஹலாலான அந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுதல், இப்படியான வெளிப்படையான சில பண்புகள் நடைமுறைகள் இருக்கின்றன. அதே போன்றுதான் ஒரு மனிதன் முஸ்லிம் என்றால் அவரிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விடயங்கள் என்றால் ஐந்து கடமைகளையும் அவன் சரியாக நிலைநாட்ட வேண்டும். இந்த கடமைகளை ஒரு மனிதன் சரியாக நிலைநாட்டுகிற போதுதான் அவன் முஸ்லீமாக கருதப்படுகின்றான். எப்போது இந்த கடமைகள் ஒரு மனிதனிடத்தில் சரியாக நிலைநாட்டுகிற அந்த விடயம் காணப்படவில்லையோ, அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒன்றைக்கில் அவன் முஷ்ரிக், இணை வைப்பவனாக ஆகிவிடுகிறான், அல்லது குஃபுர், காபிர் என்கிற அந்த நிலையை எட்டிவிடுகின்றான். எனவே முதலில் இஸ்லாம் என்றால் என்ன என்ற யதார்த்தத்தை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வானாக இருந்தால், நிச்சயமாக தான் இஸ்லாத்தில் இருக்கின்றேனா அல்லது எனக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கிறதா என்ற விடயத்தை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு சந்தர்ப்பத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கிற போது திடீரென ஒரு மனிதர் எங்களுக்கு மத்தியிலே வந்தார். மிக தூய வெள்ளை நிற ஆடை அணிந்தவராகவும் கடுமையாக முடிகள் கருத்த ஒருவராகவும் ஆனால் பிரயாணத்துக்குரிய எந்த ஒரு அடையாளமும் அவரிடத்தில் காணப்படவில்லை. அப்படியான ஒரு மனிதர் திடீரென வந்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற அந்த சபைக்கு வந்து, ஆனால் எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது. அப்படி அறிமுகம் இல்லாத ஒருவர் அப்படியே நேராக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலோடு தன்னுடைய முழங்கால்களை இணைத்தவராக உட்கார்ந்தார். தன் கையை தன் இரண்டு மணிக்கட்டுகளையும் அவர் தன்னுடைய அந்த முழங்கால்கள் மீது வைத்தவராக உட்கார்ந்தார். உட்கார்ந்து கேட்கிறார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் இஸ்லாம். சில கேள்விகளை கேட்டார். அதில் ஒரு கேள்வி, எனக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் என்றால் அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீர் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் நீர் சாட்சி பகிர்வதாகவும் சான்று பகிர்வதாகவும், மேலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை ஒப்படைக்க வேண்டும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், உனக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், இதுதான் இஸ்லாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே கேள்வி கேட்க வந்தவருக்கு பதில் அளித்தார்கள். இப்போது அந்த வந்தவர் சொன்னார், நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். இந்த விடயத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அவரே கேள்வியும் கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் விடை சென்றதும் உடனடியாக சொல்லுகிறார், நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று. எனவே அவரை உண்மைப்படுத்தவும் செய்கின்றார். இப்படியாக ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை பற்றி பல விஷயங்களை அவர் கேள்வி கேட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து விடைகளையும் பெற்றவராக சென்று விடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், உமரே, இப்போது வந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அதனை அறிவார்கள், எங்களுக்கு தெரியாது என்று பதில் அளிக்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்தான் ஜிப்ரீல், உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வேண்டி இப்படி வந்து போகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே முதலாவது இடக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இதுதான். இஸ்லாம் என்றால் என்ன என்றால் இதற்கு ஒரு வரைவிலக்கணம் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை ஒப்படைக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் ரமலானுடைய மாதத்திலே, வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இந்த ஐந்து கடமைகளும் தான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரைவிலக்கணத்தை இந்த இஸ்லாத்துக்கு நமக்கு சொல்லி தருகின்றார்கள். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் மார்பு தட்டுவதாக இருந்தால், நான் ஒரு முஸ்லிம் என்று ஒரு மனிதன் தன்னை பறைசாட்டுவதாக இருந்தால், அவனிடத்தில் இந்த ஐந்து விடயங்களும் காணப்பட வேண்டும். அப்போதுதான் அவன் முஸ்லிமாக இருக்கிறான், இஸ்லாத்திலே இருக்கிறான் என்ற விடயம் யதார்த்தமாக ஆகிவிடுகின்றது. இல்லை என்றால் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற விடயத்தை தான் நாங்கள் இந்த மேற்படி ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துடைய கடமைகளை ஒரு மனிதன் சரியாக நிலைநாட்டவில்லை என்றால் அவனிடத்தில் இஸ்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. இதனை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை எல்லாம் ஒரு பின்னப்பட்ட ஒரு கயிறுக்கு ஒப்பிடுகிறார்கள். பல நார்கள் சேர்ந்துதான் ஒரு கயிறாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஒன்று ஒன்றாக விடுபடுகிற போது எப்படி ஒரு கயிறினுடைய அந்த நார்கள் ஒன்று ஒன்றாக எடுக்கப்பட்டு கடைசியில் கயிறு என்ற வடிவமே இல்லாமல் போய்விடுகிறதோ, இது போன்று ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நார்களும் ஒன்று ஒன்றாக இல்லாமலாக்கப்படும். ஒன்று இல்லாமல் போனால் இருக்கிற மற்றொன்றை மக்கள் உறுதியாக பிடித்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் கூறிக்கொண்டு வந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் முதலாக இந்த சமுதாயத்தில் இல்லாமலாக்கப்படுகிற விடயம் அல் ஹுக்கும், தீர்ப்பு சொல்லுதல் என்று சொன்னார்கள். இறுதியாக இல்லாமல் போகிற விடயம் தொழுகை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்மதி என்கிற கிரந்தத்திலே 22160வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள், இதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நடந்திருக்கிறது. ஒரு மனிதன் தொழுகையை விட்டான் என்றால் அவன் முஷிரிக்காகி விட்டான் என்று நாங்கள் சொல்லுகிற போது, ஒரு மனிதன் பிரிவிலே இருக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று அல் குர்ஆன் அல் ஹதீஸை ஆதாரமாக கொண்டு நாங்கள் சொல்லுகின்ற போது, தாயத்து அச்சிரம் தகடு சூனியம் சாஸ்திரம் இவற்றிலே ஈடுபடுகிறான் என்ற விடயங்களின் மூலம் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான் என்ற விடயங்களை சொல்லுகின்ற போது, குர்ஆன் சுன்னா அல்லாத வேற மூலாதாரங்களை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான் என்ற விடயங்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகிற போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அப்படியெல்லாம் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம், இந்த தீர்ப்பு விஷயமெல்லாம் மறுமையிலே அல்லாஹ்தான் பார்த்து கொள்வான், இந்த உலகத்திலே நானோ நீங்களோ ஒருவரை பார்த்து காபிர் முஷ்ரிக்கு அப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 44வது வசனத்திலே சொல்லுகிறான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், இவர்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீர்ப்பு இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இல்லாமல் போயிருக்கின்றது. ஒரு மனிதன் தொழுகையை விட்டாலும் முஸ்லிம் என்று பார்க்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மற்றொன்றான ஜக்காத்தை வசதி உள்ளவன் கொடுக்காமல் போனாலும் அவனை முஸ்லீமாக பார்க்கப்படுகின்றது. நோன்பை நோட்காவிட்டாலும் முஸ்லீமாக பார்க்கப்படுகிறது. ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி வாய்ப்பு இருந்தும் அதை செய்யவில்லை என்றாலும் முஸ்லீமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்படி இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளையும் ஒரு மனிதன் விட்டுவிட்டான் என்றாலும் அவனை இந்த சமுதாயம் முஸ்லீமாகத்தான் பார்க்கின்றார்கள். அவன் சூனியம் செய்தாலும் சரி, சிலையை வணங்கினாலும் சரி, தாயத்தை கட்டினாலும் சரி, அவன் ஒரு அகமது முகமது என்று தன்னுடைய பெயரை வைத்தான் என்றால் இந்த அரபு பேரின் மூலமாக அவரை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த என்ன சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தினுடைய விடயங்கள் ஒன்று ஒன்றாக இல்லாமலாக்கப்பட்டுவிடும். அப்படி இல்லாமலாக்கப்படுவதில் முதலாவது விடயம் தான் இந்த தீர்ப்பு என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு விடயத்தை செய்யவில்லை என்றால் அவன் முஷ்ரிக்கு காஃபிரு, இப்படியான தீர்ப்புகளை இந்த சமுதாயத்தில் பார்க்க முடிவதில்லை. உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய இந்த தீர்ப்புகளை நிலைநாட்டுகிற ஒரே ஒரு கூட்டம் என்றால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். மற்ற எல்லோரும் இந்த விடயங்களை தங்களுக்குள் நிலைநாட்டுவது கிடையாது. அவர்களிடத்தில் என்ன பெரிய குபரை செய்தாலும், என்ன பெரிய சிறுக்கை செய்தாலும், என்ன பெரிய விதத்தை செய்தாலும், என்ன பெரிய ஜாகிரிய செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் அவனையும் முஸ்லீமாகத்தான் இந்த சமுதாயம் பார்க்கின்றது. இறுதியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒன்று ஒன்றாக இல்லாமலாக்கப்பட்டு விட்டு வந்து நாங்கள் பார்க்கிறோம், முகத்தை மூட வேண்டுமா, இல்லை அவசியம் இல்லை, கரண்டைக்கு மேல் அணியோடுமா, இல்லை அவசியம் இல்லை, கீழே உடுக்கலாம், தாடி வைக்க வேண்டுமா, இல்லை அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது, புகைத்தல் பற்றி என்ன சொல்கிறீர்கள், அப்படி ஒரு விடயம் கிடையாது. இப்படி என்ன ஒரு விடயத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த சமுதாயத்திலே எல்லா விடயங்களையும் செய்யலாம் என்கிற ஒரு அங்கீகாரத்தை இந்த ஆலிம்கள் சமூகத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதனால்தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு மோசமாக, அல்லாஹ்வுடைய கடமைகளை கூட சரியாக நிறைவேற்றாதவர்களாக, நிலைநாட்டாதவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக இந்த தொழுகை மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த தொழுகையை கூட இன்றைக்கு தொழுகிறவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிறோம். இந்த பிரிவுகளிலே குறிப்பாக அந்த தொழுகைகளை நபி வழியில் தொழுகிறவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிறோம். இந்த முதலாவது இந்த சமுதாயத்தில் இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, கடமைகளை விடுகிறார்கள். இரண்டு, அந்த கடமைகளை நபி வழியில் நிலைநாட்டுகிறார்கள் இல்லை. அதிலே மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் கடமைகளை நிறைவேற்றினாலும் அவர்கள் கூட அதனை நபி வழியில் நிறைவேற்றுவதாக இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளில் முதலாவது கடமையான அந்த கலிமாவை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்பதற்கு கலிமா மிக அவசியமானது. இன்றைக்கு உலகத்திலே எல்லோரும் இதனை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், கலிமா சொல்லுவதன் மூலம் தான் ஒரு மனிதன் முஸ்லீமாக முடியும் என்று. ஆனால் யாரும் இதனை நடைமுறைப்படுத்துவதாக இல்லை. உலகத்திலே ஒரே ஒரு கூட்டம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் மட்டும், இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தான் ஒரு மனிதன் முஸ்லீமாக முடியும் என்று சொல்லிக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸிலே பார்க்கிற அந்த விடயத்தை நீங்கள் ஆதாரமாக கொள்ளலாம். சரி, முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட போது, முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்லாம் ஐந்து விடயங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது இந்த கலிமாவை குறிப்பிடுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற போது அவர்களுக்கு சில உபதேசங்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உபதேசத்திலே முதலாவது விடயம் அந்த மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பால் அலையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அதே போன்று இன்னொரு ஆதாரத்தை சொல்லுவதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் இந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்கவில்லை. அந்த அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை சாச்சாவே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதன் மூலம் நான் உங்களுக்காக வேண்டி சாட்சியாக இருப்பேன் என்று கூறுகின்றார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண், அடிப்படை இந்த கலிமா. அப்ப இந்த கலிமாவை எப்படி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதென்றால், அவன் பைஅத் என்கிற உறுதி பிரமாணம் ஒப்பந்தத்தின் மூலம்தான் இந்த கலிமாவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியும். இதற்கும் ஆதாரங்கள் ஹதீஸுகளில் மிக தெளிவாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற நபி தோழர் சொல்லுகின்றார்கள், நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொன்னேன், அல்லாஹ்வுடைய நபியே, உபாயிஉக அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு நான் பைஅத் செய்ய போகிறேன் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 58வது இலக்கத்திலே பதிவாகியிருக்கின்றது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே பைஅத் எடுத்தார்கள். எப்படி எடுத்தார்கள் என்ற விடயத்தை அந்த நபி தோழரே சொல்லுகிறார்கள், பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ ஸம்இ வ தஆ வ நுஸ்ஹி லி குல்லி முஸ்லிமின். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி, இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்படுவேன், எல்லா முஸ்லீம்களுக்கு நல்லுபதேசம் செய்வேன் என்றெல்லாம் கூறி அவர்கள் பையத்தை செய்ததாக சொல்லுகிற செய்தி சஹீஹ் புகாரியிலே 2157வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வது. இந்த கலிமாவை பையத்தின் மூலம்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படி யாரெல்லாம் பையத்தின் மூலம் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக வருகிற போது ஒரு சமுதாயம் ஜாகிரியத்தில் வழிகட்டில் அறியாமையில் இருந்து கொண்டிருந்தார்களோ, அந்த நிலையில்தான் இந்த கலிமாவை இந்த பையத்தின் மூலம் ஏற்காத மனிதர்களுடைய நிலைமையும். இதை நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமன் மாத்த வலைஸ ஃபி உலுகிஹி பைஅ, யாருடைய கழுத்திலே இந்த பைஅத் இல்லையோ, மாத்த மீத்ததன் ஜாஹிலியா, அவருடைய மரணம் ஜாஹிலிய காலத்து மரணத்தை போல என்று கூறினார்கள். சஹி முஸ்லிமிலே 1851வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளும் அதன் உரிய வடிவில் நிலைநாட்டப்படுவது கிடையாது. அதில் முதலாவது விடயமாக இந்த கலிமாவை குறிப்பிடலாம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாயீன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளும் அவர்களுக்கு மத்தியில் இந்த பைஅத் என்ற விடயத்தை வைத்திருக்கின்றார்கள். நேரடியாக சொல்லுவதாக இருந்தால், ஜமாத்தே இஸ்லாமி அவர்களிடத்தில் இரண்டு வருடங்கள் அவருடைய உறுப்பினர்களாக இருந்தவர்களிடத்தில் பல பரீட்சைகளுக்கு பிறகு பையத் எடுக்கின்றார்கள். தப்லீக் ஜமாத் டில்லி மரக்கசுக்கு அழைத்து ஆயுளை கொடுத்தவர்கள் என்றவர்களிடத்திலே பையத் எடுக்கின்றார்கள். SLTJ அவர்களுடைய உறுப்பினர்களிடத்திலே பையத் எடுக்கின்றார்கள். இப்படி உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் இந்த பையத்தை வைத்திருக்கின்றன. அதே போன்று தரீக்காக்கள் அவர்களுக்கும் மத்தியிலும் இந்த பையத்து காணப்படுகிறது. அதே போன்றுதான் இஸ்தியாக் அகமது அவர்களின் தலைமையிலான அந்த பிரிவுக்கும் மத்தியிலும் இந்த பையத் இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய பையத்துக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அந்த பையத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் எடுத்த போது முதலாவதாக இந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்து தான் பையத் எடுத்தார்கள். ஆனால் இவர்கள் எந்த பிரிவிடத்திலும் இஸ்தியாக் அகமதுடைய அந்த பிரிவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய தப்லீகு மற்றும் தௌஹீது ஜமாத்தே இஸ்லாமி எந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் இந்த கலிமா என்பது கிடையவே கிடையாது. இந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்து இதன் மூலமாக அவர்களை கலிமாவின் பால் இஸ்லாத்தை ஏற்க வைப்பதென்ற விடயமே கிடையாது. என்ன காரணம் என்றால், நாங்கள் மட்டும்தான் சொல்லுகின்றோம், நாங்கள் இருப்பது இஸ்லாத்தில், நாங்கள் இருப்பது முஸ்லிம் கூட்டமாக இருக்கிறோம், இந்த இஸ்லாத்தில் சேர்வதன் மூலம்தான் ஒரு மனிதன் முஸ்லிமாக கருதப்படுகிறான், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைவதன் மூலமாகத்தான் ஒருவன் முஸ்லிமாக கருதப்படுகிறான் என்று நாங்கள் மட்டும்தான் சொல்லுகின்றோம். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்ததை போல நாங்கள் மட்டும்தான் அழைப்பு விடுக்கின்றோம். மற்ற எல்லா இயக்கங்களும் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு அமைப்பாக இயக்கமாக செயற்படுகின்றார்கள், ஒரு சங்கமாக செயற்படுகிறார்களே தவிர அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனவேதான் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அவர்களுடைய இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக இந்த வணக்கங்களில் கடமைகளில் அடுத்த ஒரு கடமைதான் தொழுகை. தொழுகையை பொருத்தமட்டிருக்கும் இந்த தொழுகையை ஒரு மனிதன் நிலைநாட்டவில்லை என்றால் அதனுடைய விபரீதங்கள் அதிகமாக வந்திருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். தீர்ப்புகளோடு சம்பந்தப்பட்ட அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது தொழுகையை ஒரு மனிதன் விட்டான் என்றால் அவன் முஷிரிக்கு காபிர் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுகிறான். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க ஸலாம். ஒரு மனிதனுக்கும் இணைவைப்பு நிராகரிப்பு ஆகியவற்றுக்கும் இடையிலே உள்ள இடைவெளி என்னவென்றால் இந்த தொழுகையை விடுவதுதான். சை முஸ்லிமிலே 134வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. ஒரு மனிதன் தொழுகையை விட்டான் என்றால் அவன் முஸ்லிம் கிடையாது, ஒன்றுக்கில் முஷிரிக்காக ஆகிவிடுகிறான் அல்லது காபிராக மாறிவிடுகின்றான். பல ஹதீஸ்களில் பார்க்கிறோம், திருமிதிலே வருகிறது, எங்களுக்கும் நாங்கள் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த தொழுகைதான். யார் இந்த தொழுகையை விட்டானோ அவன் முஷிரிக்காகி விட்டான், காபிராகி விட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அமலில் கிடையாது. அவர்களிடத்தில் தொழுகையை விட்டாலும் சரி, ஐந்து கடமைகளையும் விட்டாலும் சரி, அவன் முஸ்லிம் தான். பேர் தான் அவர்களுக்கு முஸ்லிம் என்பதற்கான அடையாளமாக காணப்படுகின்றது. எனவே இந்த மாதிரியான நிலைமைகள் நமக்கு மத்தியில் வந்துவிடக் கூடாது. அதே போன்று ஜக்காத், இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் மற்றொரு கடமைதான் ஜக்காத். இந்த கடமையை ஒரு மனிதன் நிலை நாட்டவில்லை என்றால் அவனுடைய விபரீதம், அவனுடைய தீர்ப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்வதை கேளுங்கள், வபைலுல் லில் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களுக்கு முஷ்ரிகீன்களுக்கு கேடுதான். அல்லதீன லா யுஉதுன ஸகா, அவர்கள் யார் என்றால் ஜகாத்தை ஒப்படைக்க மாட்டார்கள். அவர்கள் மறுமையை நிராகரிக்கிற காபிர்களும் என்று அல்லாஹ் 41வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்லுகின்றான். முஷ்ரிகீன்கள் என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான், மறுமையை நிராகரிக்கிற காபிர்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். யாரை? ஜகாத்தை கொடுக்காதவர்களை. ஒருவரிடத்திலே தங்கமோ அதே போன்று பணமோ அல்லது கால்நடைகள், இப்படி உங்களுக்கு தெரியும் ஜகாத் என்னென்ன பொருட்களிலே விதியாகிறது என்று, இந்த மாதிரி ஜகாத் விதியாகக்கூடிய பொருட்கள் அவை இருந்து அதற்குரிய ஜகாத்தை ஒரு மனிதன் அந்த உரிய காலத்திலே கணக்கு பார்த்து சரியாக ஒப்படைக்கவில்லை என்றால் அவன் முஷிரிக்காக ஆகிவிடுகிறான், அவன் காபிராக ஆகிவிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் இஸ்லாத்திலே இருக்கின்றேன் என்று சொல்லுவதாக இருந்தால் அவன் இந்த கடமைகளை சரியாக நிலைநாட்ட வேண்டும். இந்த கடமைகளை குறிப்பாக நான் மேலே சொன்னது போல இந்த பையத்தை சரியாக நிலைநாட்டவில்லை என்றால், கலிமாவை சொல்லி இந்த பையத்தை அவன் சரியான முறையிலே செய்யவில்லை என்றால், இந்த பையத்தின் மூலம் இந்த கலிமாவை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவன் முஸ்லீம் கிடையாது. இன்னும் ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வலா தீன லிமல்ல அஹ்தலஹு, யார் இந்த பையத்தை செய்யவில்லையோ அவனிடத்தில் மார்க்கமே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்மத் என்ற கிரந்தத்திலே அந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அதே போன்றுதான் தொழுகையை ஒரு மனிதன் நிலைநாட்டவில்லை என்றால், தொழுகையை விட்டு விட்டான் என்றால் அவன் முஷ்ரிக்கு காபிர். அதே போன்று அவன் இந்த ஜகாத்தை சரியான முறையில் ஒப்படைக்கவில்லை என்றால் அவன் முஷ்ரிக்கு காபிர் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கடமைகளை ஒரு மனிதன் விட்டு விட்டான் என்றால் அவன் முஸ்லீம் கிடையாது. ஒன்றைக்கு முஷ்ரிக் இணை வைப்பவன் அல்லது காபிர் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுகிறான். இந்த செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமானவைகள். ஒன்றைக்கு குர்ஆன், அதே போன்று ஹதீஸ்களில் இருந்து நான் உங்களுக்கு இவற்றை முன்வைத்திருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் இந்த கடமைகளை ஒரு மனிதன் விட்டால் முஷ்ரிக் ஆகி விடுகிறான், காபிர் ஆகி விடுகிறான் என்றால் கூட இதற்கு பயப்படுவதாக இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாதவற்றை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா 4:48 வசனத்திலே சொல்லுகிறார். அதே போன்று இந்த கடமைகளை விடுவதன் மூலம் ஒரு மனிதன் முஷ்ரிக்காகி விடுகிறான். இந்த நிலைமைகளை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாலும் மக்கள் இதை ஒரு பொருட்டாக பார்க்கிறார்கள் இல்லை, இந்த வசனங்களை கணக்கில் எடுக்கின்றார்கள் இல்லை. ஆனால் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னஹு மையுஷ்ரிக் பில்லாஹ், எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பானோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமாவாஹுன் நார், அவனுடைய நிரந்தரமான தங்குமிடம் நரகமே ஆகும். வமாலில் வாலிமீன மின் அன்சார், இந்த மாதிரியான அநியாயக்காரர்களுக்கு உதவுபவர் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் 5:72 வசனத்திலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடமைகளை நிலைநாட்டாதவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது, கடமைகளை விட்டவர்கள் முஷ்ரிக்குகளாகும். இந்த முஷ்ரிக்குகள் நிரந்தரமாக நரகில் நுழைவார்கள். சுவர்க்கம் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த முஷ்ரிக்குகளை முஸ்லிம்களாக பார்க்கின்றார்கள். எனவேதான் இந்த அத்தனை வழிகட்ட பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடமைகளை சரியாக நிலைநாட்டி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதற்கு இணங்க அல்லாஹுவை முறைப்படி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமுன், முஸ்லிம்களாகவே அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதற்கு இணங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.